ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் ஞானிகள் தூய மனதினை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், எப்பொழுதும் ஆத்மாவில் லயமடைந்தே இருக்கிறார்கள், இவர்களினுடைய மனதில் எந்த பதிவுகளும் இல்லை, ஆனாலும் இவர்கள் தங்களினுடைய சுபாவத்தால் மாறுபட்டு காணப்படுகிறார்கள், ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் பந்தம் அற்று இருக்கிறார்கள். இப்போ இவர்களை பார்க்கின்றவர்களின் பார்வையில் அவர்களை நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் காட்டுவது பார்ப்பவனின் மனதை பொறுத்தது. இந்த மாதிரியான வியாக்கியானங்கள் நிறைய கொடுக்கிறார் தத்தாத்ரேயர். ஏன்னா இந்த ஞானிகள் தாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியோட வந்த நோக்கத்தை முடித்து கொள்கிறார்கள், இனி அவர்கள் உடல் எடுக்க தேவையில்லை. இப்படி இவங்க வெவ்வேறான செயல்களை செய்கிறத பார்க்கும் பொழுது இதில் ஒரு ரகசியம் பொதிந்து இருக்கிறது, அந்த ரகசியத்தை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு மூன்று வாசனைகளை பற்றி தத்தாத்ரேயர் பேசினார். அதாவது அபராதம், கர்ம வாசனை, காம வாசனை அப்படின்னு இந்த மூன்று வாசனைகளை பற்றி பேசினார். இப்போ அதனுடைய விளக்கங்களை கொடுத்து ஞானிகளினுடைய நிலையை இவர் வந்து உத்தேசிக்கிறார். ஏன் இங்கே ஞானிகளினுடைய நிலை பேசப்படுகிறது அப்படின்னா, மந்த அதிகாரிகள் எப்படி எப்படி இருப்பாங்கங்கிறத நாமளே இந்த உலகத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ என்னன்னா, ஆத்மாதான் இருக்குங்கிறது எனக்கு தெரியுமே அப்படிங்கக்கூடிய லெவலில் இருக்கிறோம். அப்போ தெரியுமேன்னா அதை அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களினுடைய செயல் நிலைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறதுங்கும்போது என்ன தோணுகிறதுனா, இவர்கள் எல்லாமே போலியாட்டி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இப்போ தத்தாத்ரேயருக்கு அந்த ஒரு கடமை இருக்குது. ஏன்னா தன்னுடைய மாணவன் பரசுராமன் இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டான். ஏன்னா வெளியில் அவங்கன்னா நிறைய விவகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேதங்கள் அங்கே காணப்படுகிறது. அப்போ அந்த பேதத்துக்கு காரணம் என்ன, அது ஒன்று. அடுத்தது, இப்போ காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னா அந்த காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம பேசாமல் ஆயிடுவோம் இல்லையா. நாம் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உள்ள காரணம் வேறு, ஏன்னா அது இதில் சம்மந்தப்படலை. அது தனிப்பட்ட அடையாளங்களை கொண்டு அடையாளங்களோடு பொருத்தி இருப்பதாக இருக்கிறது. அதனால் அந்த மூல காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய கேள்வியைத்தான் பரசுராமர் கேட்குறார். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூன்று விதமான வாசனைகளில் கர்ம வாசனை மட்டுமே தான் ஒருவனது அறியாமைக்கு காரணம். எளிதில் அழியா தன்மையை கொண்ட எல்லா வாசனைகளுக்கும் இதுவே வலுவானது, ரொம்ப வலிமை மிக்கது. ஏன்னா இந்த கர்ம வாசனை யாருடைய சித்தத்தில் இல்லையோ அவர்கள் மேதாவிகள், ஞானிகள், அறிஞர்கள் ஆகிறார்கள். அவர்களால் மட்டுமே தான் பல அறிவு பெட்டகங்களை இந்த சமுதாயத்தில் கொடுக்க முடிகிறது. ஏன்னா இவர்களினுடைய மனதில் உதிக்கின்ற எண்ணங்கள் அனைத்துமே ஆத்மார்த்தமாக வெளிப்படுகிறது. அதனால் மட்டுமே தான் இவர்கள் இந்த உலகிற்கு உயர்வான ஆத்மஞான நூல்களை கொடுக்கிறார்கள். இவர்கள் கொடுக்கின்ற அந்த ஆத்மஞான நூல்களை படிக்கும் பொழுது அள்ளள்ள குறையாத ஒரு ஆனந்தம் அங்கே உண்டாக்குகிறது, ஆனந்தத்தை உண்டாக்குகிறது, ஆனந்தம் பெருக செய்கிறது. படிக்கிறவர்களுக்கும் அந்த ஆனந்தத்தை பெருக செய்கிறது. இப்போ இதே மாதிரி இவர்களுக்கு கர்ம வாசனை இல்லாத காரணத்தினால என்னாகிறதுனா, விபரீத சிந்தனையுடைய அந்த அபராத வாசனை இருக்காது, வீண் வாதங்கள் இங்கே இருக்காது. அப்படிங்கிறதுனால இவர்களினுடைய ஞான தேடலில் எந்த விதமான இடையூறுகளும் உண்டாகவே ஆகாது. அப்போ இவர்கள் உலக வாழ்க்கையில் கலந்து இருந்தாலும் சரி, ஒதுங்கி இருந்தாலும் சரி, வைராக்கியம், ஸ்ரவணம், மனநம், சமாதி போன்ற எதுவுமே இவர்களுக்கு உண்டாகாமலேயே, அதாவது தகுதிகள்னு சொல்லப்படுறது இல்லையா, இந்த விதமான தகுதிகள், இந்த தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும், அதற்கான சாதனைகளை செய்ய வேண்டும், பயிற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு முறை இந்த ஆத்மாவை பற்றிய அறிந்து உபதேசத்தை கேட்டு அதில் சற்றே தியானித்து இருந்தாலே இவர்கள் எளிதில் முக்தியை அடைந்து விடுகிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு அங்கே கர்ம வாசனை இல்லை. அதனால் இப்போ கர்ம வாசனைகளை நீக்க விரும்பக்கூடிய மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கக்கூடிய ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் சத்தை அறிந்த சாது சங்கத்தையும் இவர்கள் எல்லாம் உண்டாக்கி கொண்டு அதை நடைமுறையில் கடைபிடித்தால் மட்டுமே தான் எளிதில் இவர்களும் அறிவை அடைந்து எந்த விதமான இடையூறுமின்றி அந்த கர்ம வாசனைகளை நீக்க முடியும். இவர்கள் இந்த ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, உலக விவகாரங்களில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்னதுன்னா, ஆத்மா தான் அந்த தன்னுடைய சுயத்தை அறிந்து கொண்டாச்சு. இப்போ ஆத்மா தான்ங்கிறத நாம் அறிஞ்சிக்கிட்டாச்சு. அப்போ அறிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே எல்லாருடைய கற்பனை என்னன்னா, தன்னுடைய சரீரத்தில் உடல்களில் தன்னுடைய பிரவர்த்திகளில் எல்லாத்துலேயுமே ஒரு மாறுதல் அடையும்ங்கிற மாதிரியான ஒரு போலியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து விடுகிறது. ஏன்னா ஞானம் அடைந்த பின் நமக்கு இந்தந்த மாதிரியான சித்துகள் எல்லாமே கைகூடும், நாம் விரும்பினால் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் இல்லையா, மேஜிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கற்பனைகள் எல்லாமே வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள், இறை அனுபூதிகளை பற்றி எல்லாமே நிறைய கேட்டு வச்சுருக்குறாங்க இல்லையா. அந்த பதிவுகள் எல்லாமே மனசில் இங்கே பதிஞ்சிருக்கு. எப்படின்னா இறைவனுடைய அனுபூதிகளை பார்த்தாச்சுனாக்கா திடீர்னு ஒரு இடத்துல தோன்றுறது, அந்த இடத்துல கஷ்டங்களை போக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க படித்து வச்சுருக்கிறதுனால அதனுடைய பதிவுகளுக்கு ஏற்றபடி இவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஆத்மா தான் நான் அப்படிங்கிறத அறிஞ்சதுக்கு அப்புறமா தனக்கு ஏதோ ஒரு பிரத்யேகமான ஒரு சக்தி வந்துட்டதாட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது இது எல்லாமே என்னன்னா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாற்றமும் அந்த இடத்துல வரப்போகிறது இல்லை. இவர்கள் இவர்களினுடைய இயல்பிலவையே தான் இருக்க போகிறாங்க. இப்போ இதெல்லாமே பார்க்கும்போது என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த ஞானிகள்ங்க கூடியவங்க நிறைய மந்திர யந்திர தந்திரங்கள் எல்லாமே வந்து பிரயோகிக்க தெரியும், அவர்கள்தான் ஆத்ம ஞானிகளாக இருப்பார்கள், மற்றவர்கள் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. இதில் தப்பு இல்லை. ஏன்னா உலக வழக்கத்தில் இவங்க பார்த்து பழக்கப்பட்டு வந்தவங்க அப்படி இருக்கிறதுனால அதுதான் சரி அப்படின்னு போகிறாங்க. இப்போ சித்துக்களை எல்லாமே கற்று அறிந்து அவன் ஒருவனை மட்டுமே தான் ஆத்ம ஞானியாட்டு ஆக முடியும்னு கிடையாது. சித்துகள் இருந்தாலும் அந்த சித்துக்களை பிரயோகிக்க தெரியாமல் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. பிரயோகிக்க தெரியாமல்னா பிரயோகிக்க விரும்பாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த சித்துக்களினுடைய தன்மைகளை தெரிஞ்சதுனால அதுக்கு பின்னாடி போக மாட்டாங்க, அதை வகையாக கொள்ள மாட்டார்கள், அது அதுபோக்கிலவையே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுடுவாங்க. ஏன்னா இது திருப்பியும் நம்மளை ஒரு சம்ஸ்காரத்தில் சிக்க வச்சிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜாக்கிரத உணர்வு அங்கே இருக்கிறதுனால அவங்க அதை பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர்னா, அவங்களுக்கு இதெல்லாமே தெரிஞ்சு இருந்தால் மட்டும்தான் அவங்க ஞானின்னு கிடையாது. இப்போ சாஸ்திரங்கள் எல்லாமே கற்று உணர்ந்து அதில் தேர்ச்சி பெற்று இப்படி எல்லாமே பண்ணும்போது முதல்ல நாம் வந்து குருவை நாம் வந்து எப்படி பார்க்குறோன்னா, அவருக்கு என்ன தெரியும், அவர் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறார், அவர் இந்த மாதிரியான டிகிரிஸ் வாங்கியிருக்காங்களான்னு. ஏன்னா நாம் எப்படி ஒரு பட்டப்படிப்புகள் எல்லாமே போகிறோமோ அதே மாதிரி சாஸ்திர விஷயங்களில் அவர் தேர்ச்சி பெற்று இருக்கிறாரா அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் நாம் வந்து பார்க்குறோம். ஆனால் இப்படி இந்த சாஸ்திர விஷயங்களை கற்று அதை அனுபவத்தில் உணர்ந்த ஞானிகள் இந்த மாதிரியான சித்துகளை பயன்படுத்துபவராக இருக்கணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர்களும் ஞானிகள்தான். சாதாரணமான நித்தியமான அவர்களினுடைய விஷயங்களில், அதாவது அவர்களினுடைய இயல்பில் என்ன செய்யணுமோ இந்த உலகத்துக்கு அந்த காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறதுனால அவர்கள் ஞானி இல்லைன்னு நாம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே உலக விவகாரங்களில் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரியே அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் என்னன்னா, இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இவர்களை எந்த விதத்திலையுமே பந்தப்படுத்தாது, ஒரு பிணைப்பை அங்கே உண்டாக்காது. காரணம், அந்த அறிவை அறிந்தவன் அவனாக இருக்கிறதுனால இந்த அறிவை அறிந்த அவனே என்னாகிறான், முக்தனாகிறான். அப்போ என்னாகிறதுனா, இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, யாருடைய மனசில் கர்ம வாசனை காம வாசனை அதிகமாக இருக்கிறதோ அவன் அதிமூடனாக இருக்கிறான். அப்போ காம வாசனையும் கர்ம வாசனையும் விடணும். அப்போ கர்ம வாசனை விடுறதுக்கு ஒரே வழி சாதன சதுஷ்டய சம்பத்தி, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், சாதுக்களினுடைய சங்கம். இது காம வாசனை அதிகமாட்டு இருக்குன்னு உண்டுமானால் அவன் அதிமூடன். இவங்கிட்டக்கு இறைவனே நேரில் வந்து அவதாரம் பண்ணி அவனுக்காக வேண்டியே என்ன உபதேசம் பண்ணினாலும் அவனுக்கு ஒரு பொழுதும் ஞானம் சித்திக்காது. இவனை போலவேயே இந்த திடமான அடர்த்தியான இந்த அபராத வாசனை உடையவனும் எப்படி இருக்கிறான்னா, அறியாமையிலேயே இருக்கிறான். அவனும் ஞானத்தை அடைய முடியாது. ஏன்னா எதை எடுத்தாலும் குதர்க்கமான கேள்விகள், குதர்க்கமான சிந்தனை. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இதுக்கு சாஸ்திரம் நல்ல அழகான ஒரு பேர் சொல்லும், குயுக்கிய புக்தி அப்படின்னு சொல்லும். ஏன்னா எதையுமே வேற ஒரு விவகாரமான ஒரு கேள்விகள், விவகாரமான ஒரு சிந்தனையோடவேயே அதை கேட்பான். இந்த கேள்விகள்னால எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதாவது என்ன சொல்கிறது, சுத்த டைம் வேஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, யாருக்கு அபராத வாசனை, கர்ம வாசனை, காம வாசனை இதெல்லாம் குறைஞ்சி இருக்கிறதோ அவனை குறைஞ்சிருக்கிறதுனா, இந்த வாசனைகள் இல்லாமல் போகும்பொழுது அவன் உத்தம ஞானி ஆகிறான். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி மந்த ஞானிகள் அவர்களுடைய லிஸ்ட்டை நாம் வந்து பார்த்துருக்குறோம். அப்போ இந்த வாசனைகள் எல்லாமே திறந்ததுனால அவர்கள் உத்தம ஞானிகள் ஆகிறார்கள். இப்போ இதுலேயுமே இந்த அபராத வாசனையும் கர்ம வாசனை குறைவாட்டும் இருந்து காம வாசனை ஆசைகள் மட்டும் அதிகமாக இருந்தால் அவர்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்ரவணத்தினால காது கொடுத்து கேட்ட அந்த சாஸ்திர விஷயங்களை மனனம் பண்ணி, அதாவது மனசினால் தீர விசாரம் பண்ணி, எண்ணங்கள் ஏதுமே இல்லாத அந்த நிர்விகல்ப சமாதியில் நீண்ட நாள் முயற்சி செய்வதனால, கடினமான உழைப்பினால் இந்த ஞானத்தை அவர்கள் அடைகிறார்கள். அப்போ இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, கிடைச்ச ஒரு மனித பிறவியை பயன்படுத்திக்கிறதுங்கிறது என்னுடைய கையில் தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத சூஸிங் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி நான் தான், ஆனால் மற்றவங்க இல்லை. அப்போ எனக்கு என்ன தேவைங்கிறத நான், என்ன இந்த பிறவியை நான் இதில் முடிச்சுக்க விரும்புகிறேன்னா, அல்லது இன்னும் ஆசைகளை அனுபவிக்க விரும்புகிறேனா அப்படிங்கிறது யார் கையில் இருக்குன்னா, என் கையில் தான் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இந்த மதில் மேலே இருக்கக்கூடிய பூனை என்ன பண்ணும், இந்த பக்கம் விழுமா அந்த பக்கம் விழுமாங்கக்கூடிய ஒரு குழப்பத்தில் அது இருக்கும், நம்மளே தவிப்போம், அது எந்த பக்கம் விழுமோ தெரியாதுன்னு. ஆனால் புத்தியுள்ள மனிதன் நல்ல பாதை இருக்கிறது, ஆசை வயப்படுகின்ற ஒரு பாதை இருக்குது, அனுபவம் ஆசை அனுபவங்கள், ஆசைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வழிகள் ஒரு பக்கமும் ஞான மார்க்கம் ஒரு பக்கமும் இருக்குன்னு உண்டுமானால் தன்னுடைய புத்தியை கூர்மையாக உபயோகம் பண்ணி அவன் சிறந்ததை அவனே தான் தேர்ந்தெடுக்கிறான். அந்த பாதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையினுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆழ்ந்து அறிந்தவனாட்டாகி அந்த புத்தி கொடுக்கப்பட்ட புத்தியை கொண்டு அவனே தான் தேர்வு செய்கிறான். அப்போ ஞான தேடலில் அதிகமாகிட்டு கவனம் செலுத்துறதுனால உலக விவகாரங்களில் ஆட்டோமேட்டிக்கலாகவே ஆர்வம் குறைந்து விடுகிறது. அப்போ இது இப்படி குறைஞ்சி போகிறதுனால அப்போ நம்மளுக்கு எல்லாமே நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயமும் ஒரு சிலர் மத்தியில் இருக்குது. அப்போ அதுக்கும் சொல்கிறார், என்னதுன்னா உடலுக்கு தேவையான இந்த அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் இந்த ஞானிகள். அப்போ யோக நிஷ்டையில் ஆர்வம் கூடி விடுகிறது, அதிலேயே மும்முரமாக ஈடுபடுகிறார்கள். இதனால் அவர்களினுடைய மனம் அடங்கியது போலவேயே இருக்கும். ஆனாலும் இவர்கள் மத்தியம ஞானிகள். ஏன்னா அந்த அபராத வாசனையும் கர்ம வாசனையும் குறைந்து இந்த ஆசைகளின் வயப்பட்ட மனம் நிறைய முயற்சிகள் செய்து கடினமான உழைப்புகளை செய்து மட்டுமே தான் அந்த ஞானத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அதனால் இவர்களினுடைய நிலை என்னன்னா உலக விவகாரங்களில் ஆர்வம் குறைகிறது. எப்படின்னா இவர்கள் அந்த தேடலில் மும்முரமாட்டி இருக்கும் பொழுது ஆனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே போதுங்கக்கூடிய அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிக்கிறார்கள். ஏன்னா மந்தர்கள் பார்த்தீங்கன்னா பயிற்சியும் முயற்சியும் அடிக்கடி குறைந்து விடுகிறது. மந்த ஞானிகளுக்கு சிரவண மனன நிதித்தியாசனங்களை விட்டு விடுகிறார்கள். ஏன்னா சாஸ்திரங்களை கேட்கறது ஆரம்பத்தில் இருந்த ஈடுபாடு போக 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 குறைஞ்சி போயிடுறது. அப்புறமா இந்த சாஸ்திர விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதவையே விட்டுடுறாங்க. அப்புறமா இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்ற என்ன சொல்லப்படுகிறது, வாசனைகள் கற்பிதங்களை நீக்குவது நிதித்தியாசனம்னா அதுதான். சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை நடைமுறைப்படி வாழ்ந்து காட்டுவது. அப்போ இது எல்லாமே அடிக்கடி அவங்க வந்து விட்டு விலகி போயிடுறாங்க. அப்போ இவர்களினுடைய மனசில் அந்த பதிவுகள் முழுவதுமாக அங்கே அழியலை. எப்போ கொஞ்சம் அங்கே வந்து உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிறது, அதுக்கப்புறமா வெளியில் போய் வேறு விவகாரங்களை பண்ணி வைக்கிறது. இப்போ அதாவது இப்போ இவங்களுக்கும் சாதுக்களினுடைய சங்கம் இருக்கும், சாதுக்களினுடைய சங்கத்தை தேடுவார்கள். தேடி அங்கே உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் அங்கே ஃபிசிக்கலி ப்ரெசண்ட் அண்ட் மென்டலி அப்சண்டாட்டு உட்காந்துருப்பாங்க. இது ஒன்று. இல்லைன்னா நான் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் சார் அண்ட் மென்டலி ஆல்சோ ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த நிமிஷத்தில் அந்த விஷயங்களை கேட்டதாட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு அதை உள்வாங்கக்கூடிய திறன் இல்லாததுனால அது இங்கே கேட்ட மாத்திரத்தில் இங்கேருந்து எழுந்திருந்து போகிறாங்களா, இந்த ஹாலில் கேட்குறாங்களா, அந்த ஹாலில் வையே அத்தனை விஷயங்களையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே திரும்பி இங்கேருந்து ஹால்லேருந்து வெளியில் அந்த படி தாண்டினதும் அவர்கள் அவர்களினுடைய உலக விவகாரங்களில் ஈடுபடக்கூடியவங்களாட்டும் மாறிடுறாங்க. அப்போ இதில் என்னாகிறதுனா அவர்கள் கேட்ட விஷயங்களை உள்வாங்கக்கூடிய திறன் அங்கே இல்லை. ஏன்னா அங்கே ஒருமுகப்படலை. அப்போ ஒருமுகப்பட்டு கேட்டால் மட்டும்தானே அங்கே நிதித்தியாசனத்தோடு இருக்க முடியும். படித்த விஷயங்கள் படி நிற்கணும்னா முதல்ல நான் என்ன கேட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அப்போ இதில் எதுவுமே ஒத்துழைக்கலை. அப்போது அதனால் சாஸ்திரங்கள் இவர்களை என்ன சொல்கிறது, மந்த ஞானிகள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் உத்தம ஞானிகளை எடுத்துட்டோன்னா அவர்கள் மனதை முழுவதுமாக அழித்தவர்களாகிறார்கள். இவர்களுக்கு பிராரப்தம் செயல்படுறதே இல்லை. பொதுவாக ஒரு நிலத்தில் விதைகள் தூவப்படும் பொழுது தானாகவேயே அங்கு செடிகள் முளைக்கிறது. அப்போ விதை தான் அதுக்கு காரணம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ஆசை என்னும் விதை விதைக்கப்படுவது தான் பிறவிக்கு காரணம். அப்போ இங்கே ஆசை என்னும் விதை எங்கே விதைக்கப்படுகிறதுன்னா, மனம் என்ன மனங்க கூடிய ஒரு நிலத்தில் விதைக்கப்படுகிறது. அப்போ இங்கு ஏற்கனவேயே விழுந்திருக்கிறதுனால தான் பிராரப்தம்னு சொல்கிறோம். அந்த ஏற்கனவேயே விழுந்த விதை முளைச்சி வந்துடுத்துன்னு உண்டுமானால் அது கண்டிப்பாக அறுவடை செய்யப்படும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே மனம்க கூடிய நிலத்தில் விழுந்த அந்த பிராரப்தம்க கூடிய ஒரு விதையினால் இங்கே விளைச்சல் உண்டாகிறது. எப்படி? உடம்பு வந்துடுத்து, தோற்றம் வந்துடுத்து. இதுவே மனம் இல்லாத ஞானிகளுக்கு பிராரப்த விதை விழுந்திருந்தாலும் அங்கே விளைச்சல் உண்டாக மனம்க கூடிய நிலமே இல்லை. அப்போ அது என்னாகிறதுன்னா முளைக்கக்கூடிய சக்தியே அது தானாகவேயே இழந்து விடுகிறது. அப்போ இந்த இப்படிப்பட்ட ஞானிகளை எப்படி சொல்கிறதுன்னா உத்தம ஞானிகள்னு சொல்கிறோம். இந்த உத்தம ஞானிகள் இந்த உலகத்தினுடைய பார்வையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா, அவர்கள் ஏதோ ஒரு காரியம் என்ன காரணத்தை உத்தேசிச்சுன்னே தெரியவே இல்லை, ஆனால் அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பைத்தியக்காரன் போல எதை பற்றியும் கவலைப்படாதவர்களாக, எதையும் சிந்திக்காதவர்களாக அந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறதுனால பார்க்குறவர்களினுடைய பார்வையில் ஏதோ ஒன்று கிறுக்கு மாதிரி ஏதோ ஒன்று செய்துன்ட்ருக்கு அப்படின்னு சொல்ல தோணும், சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்போ இதில் சில மேதாவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நேரத்தில் பலவிதமான காரியங்களை மிகச்சரியாக செய்கிறார்கள். அதனால் அவர்கள் சதாவதானியாக திகழ்கிறார்கள். ஏன்னா இவர்கள் ஒரே மனசனால் பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்கிறார்கள். இப்போ பரசுராமர் கிட்டக்க சொல்கிறார், ஏன்னா ஒரே நேரத்தில் பல காரியங்களை ஒரே மனசனாலவையே எப்படி செய்ய முடியுங்க கூடிய ஒரு கேள்வி பரசுராமருக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால எக்ஸாம்பிளை சொல்லியே காட்டுறார். அதாவது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த எக்ஸாம்பிளை தான் சொல்லி காட்டுறார். இப்போ குருநாதர் நிறைய மாணவனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது மாணவன் இதுக்கு முன்னாடி ஆசிரியரோட பகிர்ந்து கொண்ட விஷயங்களை சுட்டி காட்டி அந்த விஷயங்களில் இருந்த தவறுகளை சரி செய்து கொடுக்கிறார். ஆனால் இந்த மாணவன் சரியான புரிதலில் இருந்தால் இங்கே தனக்கான பாடம் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அதை ஏற்றுக்குவான். இல்லைன்னு உண்டுமானா என்ன சொல்லுவான், இந்த குருநாதர்கிட்ட நான் வந்து படிக்கணும்னு போனேன், ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் என்னை குத்தி காட்டி பேசுகிறதுலவையே வச்சிருக்கிறாரு, என்னை எப்பொழுதுமே குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள்ங்க கூடிய பாவம்தான் போயிடும். அப்போ இங்கே சொல்லப்படுறது எதுக்குன்னா, உன்னை திருத்துறதுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சி தான் குருநாதர் எடுத்துட்டுருக்கார். அப்போ உன்னை திருத்தனுக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியில் யார் கோஆப்ரேட் பண்ணணும், மாணவன் கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே தத்தாத்திரேயரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. தத்தாத்திரேயர் பரசுராமர் கிட்டக்க தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பரசுராமர் கர்த்தவீரியார்ஜுனரோட போரிட்டான். அப்படி போர் புரிந்த பொழுது கர்த்தவீரியார்ஜுனனுக்கு வந்து அதீதமான சக்திகள், பெரிய ஒரு சக்திமான். அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய 1000 கரங்கள் அவனுக்கு அந்த 1000 கரங்களோடு ஒரே நேரத்தில் குறி தவறாமல் பலவிதமான ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணுங்க கூடிய யுக்தி மாறாமல் பயன்படுத்தி பரசுராம உன்னோடு அவன் போரிட்டான் இல்லையா. அப்போ இதுலேருந்து நீ இதை இதுக்கு வச்சு தெரிஞ்சுக்கோ, அப்படிப்பட்ட மேதாவிகளினுடைய மனமானது அந்தந்த காரியங்களை முன்னிட்டு எல்லா விதமான காரியங்களிலும் ஒரே மனதை ஒரே நேரத்தில் விதவிதமாக அவர்களால் செயல்பட வைக்க முடியும். அதே மாதிரி தான் தன்னை உணர்ந்த ஞானிகளும் இந்த உலகத்தில் பல காரியங்களில் ஈடுபட்டு இருப்பது போல தெரிஞ்சாலும் தன்னுடைய சுயத்தை அவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் இழப்பது இல்லைங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. வாசனை பதிவுகள் மனங்கக்கூடிய நிலத்தில் பிராரப்த விதையாக விழுந்து முளைவிடும் பொழுதுதான் சுகதுக்கங்கள் வருகின்றன. அப்போ இந்த சுகதுக்க அனுபவம் தான் வாசனைகளாக பதிகிறது. அது எப்படின்னா, இப்படி கிடைக்கக்கூடிய சுகத்திலும் துக்கத்திலும் யார் யாருக்கெல்லாம் மனம் இன்பத்தையும் துன்பத்தையும் அடைகிறதோ அதனால் அவர்கள் ஆனந்த கண்ணீரும் சிந்துகிறார்கள், சோக கண்ணீரும் சிந்துகிறார்கள். இப்படி பண்ணும் பொழுது அவர்கள் முளைவிடக்கூடிய இந்த பிராரப்த விதைக்கு மேலும் அமோக விளைச்சலுக்கான சக்தியை இதுதான் கொடுக்கிறது. ஆனால் இதுவே இந்த உத்தம ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தேன்னா இங்கே சுகதுக்கங்களால் பாதிப்படைந்து கண்ணீர் சிந்த மாட்டார்கள். அப்போ அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, அதுக்கு பதிலாக ஞானாக்னியில் தங்களது பிராரப்த விதையை விளைய முடியாதபடி முளையிலேயே எரித்து விடுகிறார்கள். அதனால் அங்கே பிறப்புக்கு உண்டான அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ இந்த ஞானிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, தங்களினுடைய சுய விருப்பத்தின் காரணமாட்டே தான் அடங்கி இருந்த அந்த வாசனைகளை தூண்டி அவர்கள் தனக்கு தானாகவேயே வெளியே அனுப்பி இந்த உலக விவகாரங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இதனால் அவர்கள் ஒருபொழுதும் பாதிப்படையவே இல்லை, பாதிப்படைய மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இவைகள் எல்லாத்துலேயும் பாதிக்கப்படாத சுத்த அறிவே நான்கிறத அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதை எப்படி நான் ஏற்றுக்க முடியுங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுந்ததுன்னா, ஒரு குழந்தையோட விளையாடுற ஒரு தாத்தா, ஒரு வயசான தாத்தா வந்து அந்த ஒரு குழந்தையோட தன்னுடைய பேர குழந்தையோட விளையாடுகிறார். அவர் அந்த பேர குழந்தையோட விளையாடுவதில் சந்தோஷம் அடையும் பொழுது என்னாகிறது, அவரும் அந்த குழந்தையாகவேயே மாறிவிடுகிறத பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தையாகவேயே மாறி அதனோடு சேர்ந்து ஆடிப்பாடி சந்தோஷம் அடைவரார் அந்த பெரியவர் தாத்தா. இதுவே அந்த குழந்தைய விளையாடியதில் கீழே விழுந்து அடிபட்டு அழுதால இந்த தாத்தாவும் என்ன செய்கிறாரு, அந்த குழந்தையோடு சேர்ந்து கொண்டு சோகமாக தானும் அழுவது போல பாவனை பண்ணி அந்த நிலை இந்த இடம் தானே ஒன்று அடிச்சுது, இதோ இந்த தரையை நான் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை அடிப்பது போல அந்த தாத்தா அடிக்கிறாரு. இப்படித்தான் இந்த உலக விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய ஞானிகள் இந்த பொய்யான உலகியல் செயல்பாடுகளில் தாங்களும் கலந்து கொள்கிறார்கள். பொய்யான மகிழ்ச்சியையும் சோகத்தையும் வெளிப்படுத்துவது போல அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் அதனால் பாதிக்கப்படுவது இல்லை. அப்படின்னா இந்த ஞானிகளது முன்பதிவுகள் சஞ்சிதத்தில் அழிக்கப்படாமல் இருந்து பிராரப்த கர்மாவாக வெளிப்பட்டதனால கிடைத்த இந்த உடலை கொண்டு இந்த பிராரப்தம் முடியும் வரை இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நற்காரியங்களை செய்ய வேண்டும்ங்கக்கூடிய விருப்பம் கொண்டு அவர்கள் நிஷ்காமிய கர்மாவாக அத்தனை விஷயங்களையும் செய்து வருகிறார்கள். இவர்களில் சிலர் என்ன பண்ணுறாங்க, மதச்சடங்குகளில் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள், சிலர் முன்கோபியாக இருக்கிறார்கள், சிலர் எந்த சடங்குகளையும் விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள், சிலர் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற மாதிரியான பொது சேவைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு சிலர் ஒன்றுமே செய்யாமல் உலக விவகாரங்களில் இருந்து ஒதுங்கியும் இருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் பார்த்தாச்சுன்னு உண்டுமானால், இவைகள் எல்லாம் அந்தந்த ஞானிகளினுடைய மனப்பதிவுகளினுடைய வெளிப்பாடு தான். அங்கே போதும்னு வந்துடுத்துனாக்க இங்கே செயல்படுறதுக்கு என்னது இருக்குது, ஒன்றுமே இல்லை இல்லையா. ஆனால் இந்த மத்திம ஞானிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லா சாஸ்திர ஞானங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், வேதம் கற்றவர்களாக இருக்கிறார்கள், சிரவண மனன நிதித்தியாசனம் மூலமாட்டு தான் அறிந்து கொண்ட அந்த சாஸ்திர அறிவை வைத்து கொண்டு அந்த ஆத்மாவை அறிந்திருப்பார்கள். அந்த அறிந்த அந்த ஆத்ம அறிவிலேயே எப்பொழுதுமேயே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எப்படின்னா, அப்பப்போ இந்த ஆத்ம அனுபவத்தை நிர்விகல்ப நிலையில் அடைகிறார்கள். அதாவது வந்து போகக்கூடிய முறையில் தான் இருக்குது. அப்போ பிரம்மம் மட்டுமே தான் சத்தியம், இந்த உலகம் மித்தியா ஒரு தோற்றம்ங்கிறதுல இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். உத்தம ஞானிகளும் மத்தியம ஞானிகளும் ஜீவன் முக்தர்களாகவேயே இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்களை போலவேயே தான் இந்த மந்த ஞானிகள் இருக்கிறார்கள் இல்லையா. இவர்கள் காட்சி பொருள்கள் எதுவும் உண்மை அல்ல, அவைகள் அழியக்கூடியவை, இங்கு கூடிய ஒரு தெளிவில் இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் ஆத்மாவே அனைத்துங்க கூடிய கேள்வி ஞானம் மட்டுமே தான் இவங்க கிட்டக்கு இருக்குமே தவிர அனுபவ ஞானம் இல்லை. அப்போ என்ன ஆகிறது? இந்த ஆத்ம அனுபவம் உண்டாகாத இவர்களுக்கு காட்சிகள் உண்மை மாதிரியே எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இவர்கள் என்னுடைய மனம் உள்முக விசாரங்களுக்கு செல்வதற்கு தடையாக இவர்கள் தங்களை ஆத்மான்னு சொல்லி மனதளவிலேயே நினைத்து தங்களுக்கு தாங்களாகவேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். நான் ஆத்மாவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இல்லையா, இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அனுபவ அறிவு வந்து வார்த்தையில் வராது. இப்போது ஒரு மாம்பழம் நல்ல ருசியாட்டு இருந்ததுன்னா அந்த ருச்சியை உணர்ந்தவன் அந்த ருச்சியை வெளிப்படுத்த முடியாது. அப்போ அந்த சாப்பிட்டதனுடைய ருச்சியை வெளிப்படுத்த முடியாதுன்னா அப்போ எதை வெளிப்படுத்துகிறான்னா அந்த இவன் எதை அனுபவமாக உணர்ந்தானோ அதனுடைய குணங்களை தான் சொல்ல முடியும். இப்போ ஆத்மா அனுபவத்தில் ஆன்மாவை அறிந்து அந்த தன்னுணர்வில் நிலை பெற்று விட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ அது அனுபவத்தில் உணர்ந்தானாக்கா அந்த அனுபவம் எப்படி இருந்தது, ஆனந்தமாட்டு இருந்ததுன்னா அது ஆத்மாவினுடைய லட்சணத்தில் வந்துடுறது. அப்போது இந்த ஆத்ம அனுபவம் உண்டாகாத இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் ஆத்மாங்கக்கூடிய ஒரு மனசளவிலவையே அவங்களே தனக்கு தானாகவேயே தீர்மானம் பண்ணி அதுவே சரி அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தேசத்திலவையே அவர்கள் அப்படியே இருந்து விடுகிறார்கள். இப்படி இவங்க மனம் என்ன செய்கிறதுன்னா இவர்களை ஏமாற்றுகிறதுங்கிறது கூட தெரியாமல் இவர்கள் அதுவே உண்மையினே நம்பி மனம் போன போக்கில் திருப்பியும் போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னா இவர்களினுடைய மனம் இவர்களைத்தான் ஆன்மான்னு நினைக்க வச்சாலும் இப்போ உலக விவகாரங்கள் இவர்களை பாதிக்கும் பொழுது இப்போ யாராவது எதையாவது ஒன்று வார்த்தைகளை விட்டுட்டான்னா அப்பொழுது தான் இவர்களினுடைய உண்மை சொரூபமான ஆத்மாங்கக்கூடிய நான் அப்படின்னு உணர்வு இருக்கு இல்லையா, அது மறைந்து தனித்த அடையாளங்களோடு கூடிய அந்த அகங்காரமான நான் வெளிப்பட்டு மனசோட போராட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறார்கள்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ பூரண அறிவாகவேயே நான் இருக்கிறேன், நான் ஆத்மாவாகவேயே இருக்கிறேன் அப்படின்ட்டா சரி அப்படின்ட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது தான் நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சேன், இது இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுதுன்னு புலம்பல் தோணும். அப்புறமா நிம்மதி போயிடும் இல்லையா. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்தால் அதை தக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கும். இந்த விஷயங்களை என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து குடும்பத்தில் காட்டுவாங்க. அப்போது இந்த மாதிரியான நிலைகள் யாருக்கிட்டக்க இருக்குன்னா இந்த மனதளவிலேயே தான் உத்தேசித்தது சரின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துடுறாங்க இல்லையா இதில். அப்போ என்ன ஆகுறதுன்னா இவங்க ஆத்மாவே நான் இவங்களுக்கு மனசு அங்கே வந்து புரிய வச்சு இவங்களுக்கு ஏமாத்திது இல்லையா, அந்த நான் இங்கே கூடியது மறைஞ்சு போய் இந்த போலியான நான் இருக்கு இல்லையா அது எழுந்திருந்து அனைத்தையுமே உண்மைன்னு நம்ப வச்சு திரும்பவும் என்ன செய்யும், மனசோட இங்கே போராட ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா இவர்களினுடைய மனசில் எண்ண பதிவுகள் முழுவதுமாக நாசமடையாமல் இருக்கிறது. ஆத்மாவில் லயமாகாத தன்மையில் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு இந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்யணும், மனசை உள்நோக்கி விசாரம் பண்ணி தனக்கு வரை மேலே எழும்புகின்ற எண்ணங்களை ஒவ்வொன்றாக கவனித்து அவைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவைகளை நீக்குவதற்கு இவங்க நினச்சாலும் இவர்களினுடைய வாசனைகள் இருக்கு இல்லையா பதிவுகள் மீண்டும் மீண்டும் இவர்களை தங்களினுடைய அபராவித்யா திறமைகளை வெளிப்படுத்த தோணும். எப்படின்னா, இவர்களுக்கு தான் ஏற்கனவே இந்த விபரீத வாசனைகள் இருக்கு இல்லையா, சாஸ்திரங்கள் எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால என்ன செய்யும், இவர்கள் தங்களுடைய இயல்பில் இருக்கக்கூடிய எழுத்தாளன், நான் ஒரு ஓவிய நாட்டு இருக்கிறேன், நான் ஜோதிட நாட்டு இருக்கிறேன், நான் சாஸ்திரங்கள் எல்லாமே படித்திருக்கக்கூடிய ஒரு பாண்டித்யம் பெற்றவனாக நான் இருக்கிறேன், ஒரு கலைஞனாக இருக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரியான அடையாளங்களை பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த அடையாளங்களை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். எப்பொழுது இந்த அடையாளங்களை மனம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறதோ அவன் அந்த அனுபவ நிலையில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவர்களினுடைய மனம் முழுவதும் நாசமடையாத வரை இவர்களினுடைய வாசனைகள் நீங்குவதே இல்லை. அப்போ வாசனைகள் நீங்காத வரைக்கும் இவர்களுக்கு முக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி தத்தாத்திரேயர் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே விளக்கி கொடுக்கிறார். விளக்கி கொடுத்ததுக்கு பிறகு இனி அடுத்தது சமாதியினுடைய தன்மைகளை பற்றி, சமாதியை பற்றி பேச போகிறார். அந்த விஷயங்களையும் அந்த பதிவுகளையும் இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.